సాధునాసం నాత్వం నేమే జనాదిబా నాసైవ నా భవిష్యామ సర్వే వయం అదపరం. ஒளிபெருப்பம் வழிநிலவர் சில பிரபா பிரபாக்கு ஜாய். நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை. எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்கப் போவதும் இல்லை. பொருளுரை. கடோபனிஷத், ஸ்வேதாசுர உபனிஷத் போன்ற வேதங்களில் எண்ணற்ற ஜீவன்களையும் அவர்களின் தனிப்பட்ட செயல்களையும் விளைவுகளையும் அடிப்படையாக கொண்டு பரமபுருஷன் பகவான் பல்வேறு நிலைகளில் பராமரித்து வருகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அதே பரமபுருஷ பகவான் தனது விருவிங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் வாழ்கிறார். உள்ளும் புறமும் அந்த பரப்புகளை காணும் சாதுக்களே முழுமையான நித்தியமான அமைதி அடைகின்றனர். நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீரா தேஷாம் சாந்தி சாஸ்வதி நேத்ரஷாம். அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேதன்மை குறைவான அறிவுள்ள போதிலும் தன்னை பண்டிதர்களாக காட்டிக்கொள்ளும் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. கிருஷ்ணன், அர்ஜுனன், மௌரி இந்த மன்னர்கள் அனைவருமே நித்தியமான தனிநபர்கள் என்றும் கட்டுண நிலையிலும் முக்தி பெற்ற நிலையிலும் ஜீவன்களை நித்தியமாக பாதுகாப்பன் தானே என்றும் பகவான் கிருஷ்ணன் இங்கு தெளிவாக கூறியுள்ளார். புருஷோத்தமான முழுமத கடவுள் தனித்து வாய்ந்த உன்னத நபர். அவரது நித்திய தோழனான அர்ஜுனன் மட்டுமின்றி அங்கே கூடிய இந்த அனைத்து மன்னர்களும் தனித்துவம் வாய்ந்த நித்தியமான நபர்களே. அவர்கள் இதற்கு முன் தனித்துவம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதோ வருங்காலத்தில் அவர்கள் நித்திய நபர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதோ இல்லை. அவர்களது தனித்துவம் கடந்த காலத்தில் இருந்தது, எவ்வித தடையுமின்றி எதிர்காலத்திலும் இருக்கும். எனவே எவருக்காகவும் கவலைப்பட வேண்டிய காரணம் இல்லை. பெரிய பற்போட்டு விளம்பட்டும் போது நம விஷ்ணுபதாய கிருஷ்ணபுஷாய போலே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. மொழிபெருப்பு திருப்பி சொல்லுங்க. நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை. எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்கப் போவதும் இல்லை. இது பகவத்கீதையோட முக்கியமான அத்தியாயம். ரெண்டாம் அத்தியாயம் கீதையின் உட்பரு சுருக்கம். அதாவது பகவத்கீதையோட எசன்ஸ் இந்த சாப்டர்ல சொல்லியிருக்கு. பிரபுபாதா அடிக்கடி சொல்லும்போது பாக்யோட முதல் பாடம் ரெண்டாம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கு. பாக்யோட முதல் பாடம்னு சொல்லக்கூடிய பிரபுபாதா வந்து நான் யாருன்றக்கு பதில் ஆத்மான்றக்கு அதை வலியுறுத்துறதுக்கு பகவான் தஸ்லவும் சொல்றாரு. நானோ நீயோ மன்னர்களோ இல்லாமல் இந்த காலம் இல்லை, இனி இல்லாமல் இருக்க போறதும் இல்லைன்னு சொல்றாரு. முக்கியமா எல்லா காலத்திலையும் நம்ம இருக்கிறோம், இருக்க போறோம், இருந்தோம். மூணு பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட், ஃபியூச்சர் டென்ஸ், கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம், மூணுலேயும் நம்ம இருக்கோம்னு உறுதிப்படுத்துறார். இது பகவத்கீதையோட அடிப்படை பாவம். இந்த அடிப்படை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா எத்தனையோ வினாக்களுக்கு விடை கிடைக்கும், எத்தனையோ குறைபாடுகள் நீங்கும். முக்கியமா பகவான் வந்து நான் இல்லாம இருந்ததில்லை, நம்ம மூணு பேரும் நானோ நீயோ மன்னர்களோ இல்லாம இருக்க போறதும் இல்லைன்னு சொல்றது அர்த்தம் என்ன சொல்ற? யாரை குறிப்பிடறாரு? ஆத்மாவை குறிப்பிடறாரு. ஆத்மானா நம்ம உயிர்னு சொல்றோம், இல்ல ஜீவன்னு சொல்றோம், இதை குறிப்பிடுறாரு. இந்த உடம்பு வந்து ஆத்மா வந்து தற்காலிகமா எடுத்துக்கிற ஒரு கருவி. நம்ம உடம்புன்னு நம்ம நினைக்கிற நாடிதான் கன்ஃபியூஷன் வருதுன்றாரு. ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் ஆத்மான்னு புரிஞ்சாதான் பௌத்திகதையே புரியும். நான் உடம்புன்னு நினைக்கல, பௌத்திகதை புரியாது. உடம்புக்கு அப்பாற்பட்ட ஆத்மானு புரியணும். அதனாடிதான் கிருஷ்ணன் வந்து அந்த சாப்டர் பூராமே உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாடை சொல்லிட்டு வர்றாரு. பிரபுபாதா வந்து மேல நாட்டினருக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருந்தது. மேல நாட்டினருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ். ஆனா கிறிஸ்டியானிட்டியில என்ன ப்ராப்ளம்னா, மறுபிறவி கிடையாது. யாராவது இறந்து போயிட்டா அடுத்து வாழ்க்கையோட இறுதியில் அது என்ன சொல்லுவாங்க, உயிர் தழுதலா? சரி, அது பொறுத்தது. அந்த கடைசியில் நீதி வழங்கப்படும். ஜட்ஜ்மெண்ட் டே நீதி வழங்கும் நாள். அந்த நீதி வழங்குற நாளில் நீ எல்லாம் இந்த தப்பு பண்ண, நீ நரகத்துக்கு போ, நீ எல்லாம் நீ சொர்க்கத்துக்கு, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, உடம்பு தான் எல்லாம், உடம்பட எல்லாம் முடிஞ்சு போகுது. அந்த கான்செப்ட் இருக்க நாடி இப்ப நான் நினைக்கிறேன், நான் உடம்பு முடிஞ்சவனே எதுவும் இல்லைன்னு நினைச்சா அப்ப நான் என்ன நினைப்பேன், இந்த உடம்பு இருக்கிற மட்டும் என்ஜாய் பண்றேன், இந்த உடம்பு ஈடு கொடுக்கற மட்டும் நான் என்ஜாய் பண்றேன், உடம்பு அனுமதிக்கிற அளவுக்கு என்ஜாய் பண்றேன். ஆனாடி உடம்புல முங்கி என்ஜாய் பண்ணுன்றது புலனின்பம். புலனின்பம்ன்றது லிமிட்ல திருப்தி ஆகாது. ஆனாடி சாஸ்திர விதிகளுக்கு மீறி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பல வகையிலேயே நான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன் உடம்புக்காக வேண்டி. இதுதான் பிரபுபாதா வந்து உங்களை சமாளிக்க முடியல. ஏன்னா அதனாலதான் தவறுகளுக்கெல்லாம் காரணம். அவங்கள புரிய வைக்க பிரபுபாதா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சின்ன சின்ன உதாரணங்கள்லாம் சொல்லுவாரு. உடம்பு ஆத்மாவும் எப்படி நம்ம வந்து தப்பா நம்ம உடம்ப வந்து நான் நினைக்கிறோன்றக்கு பிரபுபாதா பல உதாரணம் சொல்லுவார். உதாரணத்துக்கு பிரபுபாதா சொல்லுவார், கார்ல போற ஒருத்தர் வந்து முன்னாடி ரிக்ஷா ஓட்டிட்டு போற ஒருத்தர் பார்த்து, ஏ ரிக்ஷா ஓரமா போ. உண்மையில இவர் காரும் கிடையாது, அவர் ரிக்ஷாவும் கிடையாது. இவர் கார்ல உட்கார்ந்துருக்க நாடி இவர் தன்னை பெரிய மனுஷனா காரை ஐடென்டிஃபை பண்றாரு. அவர் ரிக்ஷா ஓட்டுற நாடி அவர் ரிக்ஷான்னு ஐடென்டிஃபை பண்றாரு. அதாவது அதே மாதிரி நம்ம உடம்புல ஆண் உடம்புல உட்கார்ந்த நாடி நம்ம ஆண் இமிட்டேட் பண்றோம், பெண் உடம்புல இருக்க நாடி பெண்ணு இமிட்டேட் பண்றோம். அதே மாதிரி அமெரிக்கா பிறந்த நாடி அமெரிக்கன் சொல்லிக்கிறோம், இந்தியாவில் பிறந்த இந்தியன்னு சொல்றோம், தமிழ்னு சொல்றோம், கிறிஸ்டியன் சொல்றோம், முஸ்லீம்னு சொல்றோம். எல்லாமே பாடி நாடி வந்து ஐடென்டிஃபிகேஷன். எப்படி அவன் ரிக்ஷா ஓட்டுற நாடி அவனை ரிக்ஷான்னு சொல்ற நாடி எவ்வளவு ஃபூலிஷோ, அதே மாதிரி மனுஷனும் வந்து இந்த உடம்பு நாடி தன்னை ஐடென்டிஃபை பண்ணும் போது அத்தனை பிரச்சனையும் வருது. அடையாளம் காணும் போது எல்லா அடையாளமும் உடம்பு வச்சு, எல்லா அடையாளமும் உடம்பு வச்சு. அண்ணாடி பிரபுபாதா சொல்றாரு, இந்த பௌத்தியை புரிய வைக்க அவங்கள இந்த உடம்பு வந்து ஒரு நிமித்தம், கருவிதான். உடம்பு வந்து கடைசி கிடையாது. ஏன்னா உடம்பு வந்து உதுத்துட்டு போக வேண்டியது. உடம்பு வந்து நமக்கு வந்து ஆத்மாவை பக்குவப்படுத்துறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி, அவ்வளவுதான் உடம்போட நோக்கம். உடம்பு அல்டிமேட் கிடையாது. நான் அடிக்கடி சொல்றது மாதிரி கேட்டலிஸ்ட், கிரியாவுக்குன்னு தமிழ்ல சொல்லும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரெண்டாவது ஜாயின் பண்ணும்போது ப்ராசஸ் நடக்கையில் இன்னொரு மூணாவது தான் சேர்ப்பாங்க. ஆனால் அதில் ப்ராசஸில் ஜாயின்ட் ஆகாது, அது ப்ராடக்ட்லேயும் வராது, அப்படியே தனியாக வரும். அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவை பக்குவப்படுத்துறதுன்றதுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆத்மாவை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நம்ம கர்மவினைகளை தீர்க்கிறதுக்காக இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம ஆத்மாவை பக்குவப்படுத்தும் கர்மவினை தீர்க்கிறதுக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த உடம்பு. எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்னா, இன்னைக்கு இந்த உடம்பு இருக்க போய் தான் நம்ம கோயிலுக்கு வரோம். கால் நடந்து வருது, இந்த கால் வந்து உடம்பு முன்னாடி நடந்து வரோம், பகவத்கீதையும் பஜனும் கேட்கிறோம். அதனாடி மனசும் புத்தியும் அகங்காரம் தூய்மையும் அடையுது மனசு. அதே மாதிரி பகவான் பிரசாதம் சாப்பிட்றோம், பகவான் பஜன் பாடுறோம், இந்த உடம்புல உள்ள அத்தனை அங்கங்களும் நம்ம மறுபடி பயன்படுத்துற நாடி ஆத்மா பக்கம் அடையுது. இதுக்காக தான் நமக்கு உடம்பு. உடம்பு எதுக்காண்டி? ஆத்மாவை பக்குவப்படுத்த ஒரு கருவிதான். ஆனா இது கடைசி கிடையாது. நம்ம உடம்பு வந்து இந்த காரியத்துக்கு பயன்படலைனா நம்ம உடம்பெடுத்ததோட நோக்கம் வீணு. பௌத்தியில இன்னொரு இடம் பிரபுபாத சொல்லும்போது, விளக்கம் சொல்லும்போது இந்த வித்தியாசத்தை சொல்லுவார். உடம்ப நம்ம போராடுறதும் நம்ம வந்து உயிரை பத்தி கவலைப்படாத ஆத்மா பத்தி கவலைப்படுத்தாக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவார். என்ன உதாரணம்? ரெண்டு உதாரணம். பாவதம் ஒண்ணு சொல்லுது, பிரபுபாதம் ஒண்ணு சொல்றாரு. கிளிக்கூண்டு பாவதம் சொல்றது, கிளிக்கூண்டு தங்கக்கூண்டு. தங்க கூண்டுல ஒருத்தர் கிளி வளர்க்கிறாரு. தங்க கூண்டு நாடி ரொம்ப காஸ்ட்லி கூண்டு. அந்நாடி அதுக்கு வந்து தினசரி பாலிஷ் பண்ண, துடைக்க, சுத்தம் பண்ண பலபலன்னு வச்சுக்கிறாரு. ஆனா அந்த கிளி கூண்டுல உள்ள இருக்கிற கிளி வந்து ஒண்ணுமே அதுக்கு சாப்பாடு தரல. காலப்போக்கில் ஒரு நாள் கிளி இறந்து போச்சு. கூண்டு பலபலன்னு புது கூண்டு நம்மகிட்ட இருக்கு, தங்க கூண்டு. அந்த கூண்டு நாடி என்ன பிரயோஜனம்? கூண்டு வந்து தங்கத்தில் ஆனதுனாலும் கிளி உள்ள இருந்தால்தான் அதுக்கு மதிப்பு. அதே மாதிரி நம்மளும் உடம்பு வந்து இதுக்குள்ள உயிர் இருந்தாதான் மதிப்பு. இல்ல எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உடம்பா இருந்தாலும், மோஸ்ட் பவர்ஃபுல் பாலிட்டிஷியன் உடம்பா இருந்தாலும் சரி, மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடியோட உடம்பா இருந்தாலும் சரி, எந்த மதிப்பும் கிடையாது. இந்த உயிர் உள்ள இருந்தாதான் மதிப்பு. எல்லாருக்கும் அவங்க உடம்பு பொண்ணு உடம்பு தான். எவ்வளவு நாத்தம் பிடிச்ச உடம்புனாலும் என் உடம்பு, யாருக்கும் அவங்க உடம்பு வந்து. ஆனா இந்த உடம்புல இருந்து உயிர் வெளியே போயிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு என்ன மதிப்பு? அறியாமையில நம்ம உடம்பு தான் எல்லான்னு நினைச்சு நம்ம ஃபூலிஷா செயல்பட்டு இருக்கோம். ஆனா உடம்புல வந்து உயிர் நீங்கின நொடியிலேயே இந்த உடம்பு வந்து யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒரு குப்பையா போயிடுது. நம்ம நாடி அதோட நாத்தம் தாங்க முடியாது. உடம்போட நாத்தம் அழுக ஆரம்பிச்சிருது. உடம்பு எவ்வளவு பிரியமானங்க உடம்புனாலும் எவ்வளவு நாள் வச்சிருக்க முடியும்? இப்ப கூட ரீசெண்டா அந்த லெனினோட உடம்பு ரொம்ப காலம் வச்சு கொண்டு போய் இப்ப புதைச்சிட்டாங்கன்னு ரஷ்யாவில் லெனின் உடம்பு. இதுதான் பாவதம் சொல்லுது. தங்க கூண்டுல இருந்து கிளி போயிடுச்சு இறந்து போச்சுன்னா கிளிக்கு என்ன, கூண்டுக்கு என்ன மதிப்பு? அதே மாதிரி உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு என்ன மதிப்பு? எவ்வளவு பவர்ஃபுல் உடம்பா இருந்தாலும், பியூட்டிஃபுல் உடம்பா இருந்தாலும் சரி, யூத்ஃபுல் உடம்பா இருந்தாலும் சரி, முக்கியமான உடம்பா இருந்தாலும் சரி, ஒரே மதிப்பு. இந்த உடம்போட மகத்துவம் என்ன, எல்லாரும் கொஞ்சம் பெரிய ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தா தெரியும். எந்த கவர்மெண்ட் பெரிய ஆஸ்பத்திரினாலும் போயிட்டு வரலாம், ஞானம் உடனே உதிக்கும். உடம்பு எவ்வளவு முக்கியம், வாய்ப்பு கிடைக்காதவங்க பாக்கியசாலி இல்லை. பெரிய ஆஸ்பத்திரி போய் அங்க எப்படி உடம்பெல்லாம் பாரு. அப்படி நம்ம பேசிட்டு இருக்கல, அடுத்த பேஷண்ட்டு கூட ஒரு ஸ்கிரீன் போர்டு அங்க போட்டா ஒரு அவுட்டுன்னு அர்த்தம். அடுத்த ஒரு ஆள் காலெல்லாம் அடிபட்டு நான் பிராக்டிக்கலா பார்த்தேன், அப்படியே உரிச்சு எடுக்கிறாங்க. ஒரு 50 பெட்டு நாறுது, உள்ள காலு அழுகி எட்டி பார்த்தா அப்படியே நரம்பு கிரம்பெல்லாம் அப்படியே தெரியுது, எலும்பு வரைக்கும் தெரியுது, அவ்வளவு ஸ்மெல். லெட்ரின் சைடு போய் பார்த்தீங்கன்னா லெட்ரின் போறதுக்கு வழி இல்லாம எல்லாரும் லெட்ரினா போய் வச்சிருப்பாங்க. மலம் அப்படி எங்க பார்த்தாலும் மலம். உடம்போட பியூட்டி பூரா உள்ளே வெளியே நல்லா தெரியும். ஆனா ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்தோடனே பவுடர் அடிச்சு இது அடிச்சு அப்படி ஜெகுதுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா வருவாங்க உடம்பு. ஆனால் இந்த உடம்பு வந்து மதிப்பு வந்து உயிர் இருந்தா, ஆனால் இந்த உயிரை பக்குவப்படுத்துறதுக்காக உடம்பு கிடைச்சிருக்கு. இந்த உடம்பை வந்து முறப்படி பயன்படுத்தி ஆத்மாவை விடுதலை படுத்தணும், அதான் உடம்போட குறிக்கோள். பிரபுபாதா இன்னொரு உதாரணம் பகவத்கீதையில் சொல்றது, இது பாவதம் சொன்னது தங்க கூண்டில் கிளி. பிரபுபாதா சொல்ற இன்னொரு உதாரணம் யாருக்கா யாபம் இருக்கா? கார் அது மேல எய் உட்கார்ந்துருக்குது. இன்னொரு உதாரணம் பிரபுபாதா பற்பட்டில் சொல்றது, ஆத்துல அடிச்சு போறவனை வந்து ஆத்துல வெள்ளம் வருது, ஒருத்தனை அடிச்சு வெள்ளம் கொண்டு போகுது. நம்ம தாமர பண்ணியாருமா அடிக்கடி வெள்ளம் அடிச்சு கொண்டு போகுது, எல்லாரும் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. ஒருத்தன் நல்ல நீச்ச தெரிஞ்சவன், எந்த கடுமையான சுழல்லையும் நீந்தி பண்ணக்கூடிய ஆளு, தப்புன்னு ஆத்துல குதிச்சான். நல்ல பெரிய மனுஷன், பெரிய முக்கியமான ஆள், அடிச்சு போகுதுன்னு குதிச்சுட்டாரு. போனவர் வேகமா போய் அவர் போட்டிருந்த அந்த ரொம்ப விலமாக சட்டையை மட்டும் கழட்டிட்டு வந்துட்டாரு. ஏன்னா அதுதான் ரொம்ப விலை. இப்ப பாக்குறீங்க ஆக்சிடென்ட் நடந்தா அங்கங்க பாஞ்சு எல்லாரும் நகை எடுக்க இதை எடுக்க பணப்பட்டியை தூக்க இதை தூக்க ஓடுறாங்க. இப்ப அண்ணாடி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல வந்து போலீஸ் பிரச்சனையை தீக்க வர்றதை விட இந்த திருட்டை தடுக்கிறதுக்கு தான் ஒரு போலீஸ் தவிர. எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் உடனே அங்க உள்ள ஜாமான்கள் தான் போகும். அதே மாதிரி இவர் போட்டுறது ரொம்ப காஸ்ட்லி செட்டை உள்ளுக்கிறது, செல்போன் இல்லை கிரெடிட் கார்டெலாம் இருந்துச்சோ என்னமா தெரியல, அதை மட்டும் கழட்டி கொண்டு வந்துட்டாரு, அவரை விட்டுட்டாரு. பிரபாதர் அந்த உதாரணம் சொல்றாரு. அவனை என்ன சொல்லுவான், நம்ம போலீஸ்னு சொல்ல மாட்டோம், காப்பாற்ற வேண்டியது ஆளா சட்டையா. நம்ம அதே காரியம் தான் நம்ம செய்யறோன்னு பிரபாதர் சொல்றாரு. நம்ம பக்குவப்படுத்த வேண்டியது ஆத்மா, ஆனா நம்ம உடம்பேன்னு காலம் தள்ளிட்டு இருக்கோம். பிரபுபாதா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உதாரணங்கள் சொல்லி இதை புரிய வைக்கிறாருன்னு இருக்கும். நம்ம எப்படி ஆத்மாவும் உடலையும் வித்தியாசம் என்ன, ஆத்மாவோட பர்பஸ் என்ன, உடலோட பர்பஸ் என்ன, உடல் எதுக்கு, உடலை வச்சு ஆத்மா பக்குவப்படுத்தணும், ஆனா ஏன் நம்ம பக்குவப்படுத்தல, பக்குவப்படுத்தலைன்னா என்ன ஆகும். அதுவும் மேலை நாட்டில் வந்து மறுபிறவி கிடையாதுன்ற நாடி இந்த கர்ம உணவு பத்தியும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சானா அதுலயும் நம்பிக்கை கிடையாது. இப்ப நமக்கு கர்ம வினை தெரியும், நம்ம செய்யற புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மறுபிறவி அமைதுன்னு, அவங்களுக்கு அதுலயும் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா மறுபிறவி கிடையாது, இருக்கிற மட்டும் என்ஜாய் பண்ணு, அதான் அவங்க லைஃப் பாருங்க அவ்வளவு கன்ஃபியூஷன். இப்ப நமக்கு ஏன் நம்ம வாழ்க்கை கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா நம்மளுக்கும் கர்ம வினையை பத்தி தெரியல. ஆக்சுவலா புத்த மதத்திலாம் கர்ம வினைக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒருத்தோட ஒரு ஆர்டிக்கல் படிச்சப்ப அவங்க கர்ம வினைக்கு ரொம்ப பயப்படுவாங்க, புத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க. ஒருத்தோட ஜப்பான்ல டோக்கியோல ஒரு ட்ரெயின் வந்து 3 நிமிஷமா 4 நிமிஷமா லேட்டா வந்துச்சான். ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஸ்டேஷன் அந்த வெளியே எக்ஸிட் பாயிண்ட்ல நின்றுட்டு அவங்க வணக்கப்படி எல்லாருக்கும் வந்து மன்னிப்பு கேட்டாராம், 4 நிமிஷம் லேட்டா வருது. ஏன்னா கர்மம் அவன அவங்க திட்டிட்டு போனாங்கன்னா இதுன்னு ட்ரெயின் 4 நிமிஷம் லேட்டா வந்துருச்சு. அது ஒரு பாதிக்குன்ற நாடி அவங்க குனிஞ்சு அவங்க அப்படி முதுக குனிஞ்சு அப்படி நமஸ்காரம் பண்ணுவாங்க, மன்னிப்பு கேட்டான். கர்ம வினையை பத்தி கவலைப்படாதவன் என்ஜாய் பண்ண, 4 நிமிஷம் 40 மணி நேரம் லேட்டா வந்தா கூட கவலைப்படாத. ஆனா இவ இல்லைன்னு சொன்னாடி கர்ம வினம் இல்லாம போறது இல்ல. கண்டிப்பா கர்ம வினம் வந்து உண்டு, ரியாக்ஷன் பண்ணும். ஒவ்வொரு வினைக்கும் ரியாக்ஷன் உண்டு. இந்த கர்ம வினையும் மறுபிறவி இல்லாநாடி, உடல் உயிர் மறுபிறவி எடுக்குதுன்னு நம்பிக்கை இல்லாநாடி கர்ம வினையிலையும் நம்பிக்கை இல்லை. இதே நிலைதான் நமக்கும் பருக்கு. நம்ம இந்திய நாட்டிலே நமக்கு ஆத்மா பத்தி தெரியல, மறுபிறவி பத்தி தெரியல, கர்ம வினையை பத்தி தெரியல. நாடு மனம் போன போக்கில் மக்கள் வாழ்றாங்க, எந்த கட்டுப்பாடும் இல்லாம வாழ்றாங்க, உடம்பு என்ன கேட்டாலும் கொடுக்கறாங்க, மிருகங்களோட மோசமா வாழ்றாங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த அடிப்படை ஞானம் இல்லாது. உடம்போட பர்பஸ் என்ன, உயிர் என்ன, உடம்பு வந்து உயிர் இந்த உடம்பு விட்டோனே என்ன ஆகுது, மறுபிறவி உண்டா இல்லையா, இதுக்கெல்லாம் பதில் தெரியாத நாடி இந்த தப்பு தண்டா குறைபாடுகள் எல்லாமே சமுதாயத்தில் நிறைய நடந்துட்டு இருக்கு. கீதையோட அடிப்படை உண்மை இதை புரிஞ்சாச்சுன்னா எல்லாரும் கட்டுப்பாடுக்கு வருவாங்க. நான் செஞ்சதோட பலன் வந்து நான் கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு அந்த அடிப்படை உண்மை தெரியும் போது எனக்கு மறுபிறவி உண்டு, என் வினைக்கு ஏத்த மாதிரி எனக்கு உடம்பு கிடைக்கும். இது யாருக்கு தெளிவா புரியுதோ அவங்க வந்து தங்களுடைய செயல்களை ஒழுங்குபடுத்துறாங்க. இதுல நம்பிக்கை இல்லாதவங்க வந்து மனம் போல வாழ்றாங்க, கஷ்டத்துக்கு தானும் உள்ளாகி மற்றவங்களுக்கும் உள்ளாக்கி காலப்போக்கில் எல்லாருக்கும் கஷ்டத்தை உண்டாக்குறாங்க. கீதையில் அந்நாடி கிருஷ்ணர் ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்லோகத்தில் சொல்ற மாதிரி, நீயோ நானோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் இல்லை, இருக்காமல் இருக்க போற காலமும் இல்லை. அப்ப அர்த்தம் என்னன்னா நம்ம எப்பவுமே நிலைச்சிருக்கோம். யார் நீயும் நானா, ஆத்மா, எல்லாரும் ஆத்மா எடுத்து நிலைச்சிருக்க போறோம். இந்த உடம்பு என்னன்னு கேட்டா இது ஒரு கருவி, இந்த உடம்பை வச்சு ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்கணும். அதுக்காக உடம்பு எப்படி விடுதலை கொடுக்கிறது, பகவான் பக்தி சேவையில் ஈடுபடுத்துற நாடி. இந்த உடம்போட அத்தனை அங்கங்களும் புலன்களும் பகவான் பக்தி சேவையில் ஈடுபடுத்தும் போது இந்த உடம்பு வந்து உடம்பு மூலமா ஆத்மாவை பக்குவப்படுத்துறோம். ஊசி நரம்புல போடும்போது உடம்போட எல்லா அங்கத்துக்கும் போய் சேருது. அதே மாதிரி மருந்து எல்லா இடம் போய் சேர மாதிரி நம்ம உடம்புக்கு கொடுக்கற பக்குவம் வந்து மனசை பக்குவப்படுத்தும். உதாரணத்துக்கு இங்க வந்து உட்கார்றோம், பஜன் கேட்கறோம், பிரசாந்த் சாப்பிட்றோம், பகவான நமஸ்காரம் பண்றோம், பௌத்திய கேட்கறோம். இது வந்து மனசை தானே முத பக்குவப்படுத்தும், மனசை புத்திய அகங்காரத்தை அது மூலமா ஆத்மாவை சுத்தம் பண்ணுது. உடம்பு வந்து பின்ன பிரகிருதி அஷ்டதான்னு சொல்ற ஜட இயற்கை 8 அங்கம்னு சொல்றாரு. நம்ம வந்து இந்த உடம்புன்னு சொல்லக்கூடியது 2 பிரிவு உண்டு. பஞ்சபூதங்களால் ஆனது, அது வந்து இந்த கண்ணாடி பார்க்கக்கூடிய உடம்பு, நம்ம சொல்லக்கூடிய உருவம். இது வந்து பஞ்சபூதங்கள் ஆனது, நீர் நல்ல நெருப்பு காற்று ஆகாயம், இது நாடி உருவானது இந்த உடம்பு. இது வந்து ஸ்தூல சரீரம்னு சொல்லக்கூடியது. இதுக்கு மேல உள்ள உடம்பு சூட்சும சரீரம், கண்ணுக்கு படாத உடம்பு. ஒவ்வொரு உடம்பு சுத்தியும் சூட்சும சரீரமும் இருக்கு, மனம் புத்தி அகங்காரம். இது மூணும் கண்ணுல படாதது. இந்த மூணும் இந்த உயிர் பிரியும் போது இந்த சூட்சும சரீரம் உயிரோட சேர்ந்து கூட வருது ஆத்மாவோட. நான் மாத்தி மாத்தி சொல்லலாம், உயிர் ஆத்மா ஜீவன் மூணும் ஒன்னே தான் குறிக்குது. இந்த உயிரோட சேர்ந்து மனம் புத்தி அகங்காரம்ன்ற மூணு சூட்சும சரீரமும் வருது. எப்படி மறுபிறவுல நம்மளை பாதிக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த அஷ்டதான 8 சேர்ந்தது இந்த உடம்பு பின்னப்பிரகிருதி, ஜட உடம்பும் சூட்சும உடம்பும். ஜட உடம்பு வந்து பஞ்சபூதங்கள்னு வந்தது, நம்ம காரியம் முடிந்தவொடனே பஞ்சபூதங்களுக்கு திரும்பிடுது, எரிச்சாலோ புதைச்சாலோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பிடுது. ஆனா இந்த மூணு சூட்சும சரீரம் மனம் புத்தி அகங்காரம் மூணும் உயிரோட சேர்ந்து அடுத்த பிறவிக்கு தொடருது. நீங்க இந்த பிறவியில மனசை எப்படி பக்குவப்படுத்திருக்கீங்களோ, உங்க புத்தி எப்படி பக்குவமா இருக்கோ, உங்க அகங்காரம் எப்படி இருக்கோ, அது அடுத்த பிறவிக்கும் கண்டினியூ ஆகும். 18 அத்தியாயத்தில் இதை பத்தி சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு, அடுத்த பிறவிக்கு கொண்டு போறதுக்கு காற்று வாசனை எப்படி சுமந்து போகுதோ அதே மாதிரி உயிரும் மறுபிறவிக்கு மனமும் கொண்டு போதும் அந்த வாசனைன்றார். 18 காற்று இருக்கு, நல்ல ஒரு பூக்கம் தோப்பில் வீசி வந்துச்சுன்னா பூ நறுமணம் வருது, அதே ஒரு சாக்கடை மேல வீசி வந்தா சாக்கடை நாத்தடிக்குது. அதே மாதிரி இந்த மனமும் இந்த பிறவியில சாக்கடை மாதிரி நாத்தத்தில் போய் வந்திருந்தா வரும் பிறவியில அந்த சாக்கடை மனசு உள்ள புத்தி பிறவி வரும். அதே இது நறுமணம் உள்ள பூந்தோட்டம் மாதிரி நற்காரியங்களும் நற்புத்தியிலே வந்திருந்தா அதே மாதிரி பிறவி அமையன்னு சொல்றாரு. எப்படி நம்ம பிறவிக்கு ஒவ்வொரு பிறவிக்கும் எப்படி நமக்கு பாதிப்பாகுது, நம்முடைய செயல்கள் வந்து எப்படி கண்டினியூ ஆகுது, மனசு நாடி புத்தி நாடி ஆங்காரத்து நாடி இந்த மூணு சேர்ந்துதான் நம்ம வரக்கூடிய பிறவிகளில் வந்து நம்மளை ஒழுங்குபடுத்துறதோ அந்த நற்பிறவியோ இதை உருவாக்குது. இது நாடி கிருஷ்ணர் திரும்ப திரும்ப நம்ம மறுபிறவி இருக்கு, உடம்புக்கு பிறவி இருக்கா, ஆத்மாவுக்கு பிறவி இல்லை. அது நாடிதான் 100 ஸ்லோகம் சொல்லும் போது வாசாம்சி ஜீனானி யதா விகாய 100 உதாரணம் சொல்றாரு எப்படி பிறவி மாறுதுன்னு. சட்டை கிழிஞ்சு போனா புது சட்டை போடுறோம், அதே மாதிரி இந்த உயிருக்கு உடம்பு ஒரு சட்டை, இந்த சட்டை முடிஞ்சு போச்சுன்னா காலம் முடிஞ்சிச்சுன்னா 100 சட்டை எடுக்கும், 100 உடம்பு எடுக்கும். அது எடுக்கும்போது இந்த உயிரோட சேர்ந்து மனம் புத்தி அகங்காரம் மூணு சேர்ந்து அந்த சட்டையோட சேர்ந்து போகுது. இந்த மனமும் புத்தி அகங்காரம் தான் பிறவிதோறும் நம்மளுடைய கர்மவினையை கொண்டு வருது. சுருக்கமா என்னன்னா, இன்னைக்கு நான் எப்படி வாழ்றனோ அது என்னோட எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. இன்னைக்கு நான் என்ன சேர்த்து வைக்கிறேனோ அதான் கடைசி காலத்தில் எனக்கு மிச்சம் இருக்க போகுது. அதே மாதிரி நான் எப்படி வாழ்க்கை வாழ்றனோ அது என்னோட எதிர்பிறவியை நிர்ணயிக்க போகுது. நான் இந்து எப்படி வாழ்ந்தனோ அது இந்த பிறவியை நிர்ணயிச்சிருக்கு. ஆனால் இந்த பிறவியை நான் எப்படி வாழ்றனோ அது மறுபிறவியை எனக்கு நிர்ணயிக்க போகுது. இதுதான் பிறவி மறுபடியும் எடுக்கிறது. இந்த பக்குவம் வந்து புரிஞ்சாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையே டியூன் ஆகும். அடுத்த க்வெஸ்சன்ஸ் வரும். நான் உடம்புல உயிர்னு தெரிஞ்சவனே உடம்போட பர்பஸ் என்ன? இப்ப சொன்னோம் இந்த உடம்பு நாடி பக்குவப்படுத்த எப்படி பக்குவப்படுத்துறது, மனமா புத்தி அகங்காரமா எப்படி பக்குவப்படுத்துறது, பக்குவப்படுத்தின பிறகு கடைசி என்ன, அப்படியே நான் பறந்து பறந்து போறதானா, எப்படி நான் பறந்தாலும் நல்லவனா பறந்தாலும் கெட்டவனா பறந்தாலும் இந்த உலகத்துல நான் கஷ்டப்பட வேண்டியதான் இருக்கு. கெட்டவன் மட்டும் கஷ்டப்படலாம், நல்லவனு தான் கஷ்டப்படுறான். எப்பேற்பட்ட உடம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உடம்பு கிடைச்சாலும் கிருஷ்ணன் அதுவும் சொல்றாரு, ஜென்ம மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷான தர்ஷனம். எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உடம்பா இருந்தாலும் ஜென்மம் பிறப்பு நம்மளை கேட்டல, மிருத்தியோ சாவு, ஜரா மூப்பு வியாதி நோய் இந்த உடம்புக்கு உண்டு. நல்ல உடம்பா இருந்தாலும் சரி கெட்ட உடம்பா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அத்தியாத்மிகா அதிபௌதிகா அதிதெய்விகா மூணு வகையில இந்த உடம்புக்கு துன்பம் வரும். இந்த உடம்பே துன்பம் தருது, அத்தியாத்மிகா அதிபௌதிகா மற்ற உயிரினங்கள் நாடி பாக்டீரியா வைரஸ்ல இருந்து சிங்கம்புலி நாய் நரியில இருந்து பேர்ட் ஃபுளூ ஃபீவர்ல இருந்து அத்தனையும் வந்து சேரும். அதி பௌதிகா மற்றதுனால அதி தெய்விகா என் கண்ட்ரோலே இல்லை, மழை பஞ்சம் புயல் பட்டினி வெப்பம் சுனாமி எல்லாம் என் கண்ட்ரோல் இல்லை, அதி தெய்விகா தெய்வ சக்தி நாடி வர்றது. இந்த உடம்பு எல்லா வகையிலையும் கஷ்டப்படுது. அப்ப அடுத்த கேள்வி நான் கேட்கணும், நான் நல்லவனா மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், நான் கெட்டவே இல்லை நல்ல காரியமா பண்றேன், எனக்கு நல்ல உடம்பு தான் கிடைச்சிருக்கு ஆனாலும் நானும் கஷ்டப்படுறேன் இந்த மூணுல இருந்து, அப்ப அடுத்து என்ன சொல்யூஷன், இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இங்கதான் ஆன்மீகம்னு பிறக்குது. நம்ம ஆன்மீகம்னா ஆன்மாவை பத்தி பேசுறதுதான் ஆன்மீகம், ஆன்மாவை பக்குவப்படுத்த, அதுல இருந்து வந்ததுதான் ஆன்மீகம். ஆன்மா ஆன்மீகம். உடம்ப பத்தி பேசுறது லௌகிகம் இல்ல பௌதீகம். ஆனாடி அடுத்த ஸ்டெப் ஆன்மீகத்தில், நான் எப்படி நான் நல்ல உணவு பிறந்து நல்ல காரியங்களை நல்லா செஞ்சுட்டு இருந்தாலுமே அதிகபட்சம் என்ன சொல்றது, எனக்கு இந்திரஞ்சந்திரன் பதவி கிடைக்கலாம், இல்ல ரொம்ப ஊர்வசி திலோத்தமா சோமபானம் எல்லாம் கிடைக்கலாம், ஆனாலும் பேங்க் பேலன்ஸ் முடிஞ்சா திருப்பி வர்ற மாதிரி என்னோட புண்ணிய கர்மம் தீர்ந்து போயிட்டா திருப்பி வரணும்னு சொல்லியிருக்கு. ஆ பிரம்மா பவனாவலாக புனராவதினோ அர்ஜுனா, இங்கிருந்து பிரம்மலோகம் வரைக்கும் எந்த லோகம் போனாலும் திருப்பி இங்க வரணும்ன்றாரு. அப்ப அதுவும் எனக்கு நிரந்தரம் இல்லையா? அப்ப எதுதான் நிரந்தரம், எதுதான் எனக்கு இந்த பிரச்சனை எட்டனலா இல்லாம போவோம் எப்படி? நான் அடுத்ததுதான் கொஸ்டின். இதுதான் பாத ஆரம்பம். இந்த அடிப்படையில நான் உடம்புல ஆத்மான ஆரம்பிச்ச பிறகுதான் மித்த எல்லாமே, ஆத்மானா என்ன, ஏன் வழிபடுத்தணும், உடம்போட நோக்கம் என்ன, உடம்பை எப்படி பயன்படுத்தணும், உடம்பு தூக்கி எரிஞ்சிடுறதா, உடம்பு தேவையில்லையா, நெக்லெக்ட் பண்றதா, இல்ல உடம்ப என்ன சொல்றாரு, உடம்பு வந்து கண்டிப்பா அது ஒன்னா ஒரு காரியமும் செய்யாம விட்டுறதா, குடும்ப வாழ்க்கை விட்டுறதா, ஒவ்வொரு கேள்விக்கும் பகவத்கீதையில பதில் இருக்கு. இத வந்து புரிஞ்சுக்கிறாடி இந்த சாப்டர் வந்து ரெண்டாவது சாப்டர் படு முக்கியமான சாப்டர். இத புரிஞ்சுட்டு எப்படி எஸ்எல்சி முடிக்காம டிகிரி போக முடியாதுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இதை புரிஞ்சுக்கிடாம நம்ம நாடி அடுத்த ஸ்டெப் போறது கஷ்டம். பாதிக்க புரியுது. ஆனாடி இது வந்து பெரிய டாபிக், சுருக்கமா சொல்லியிருக்கு ஹரே கிருஷ்ணன். சந்தேகங்கள் கேள்விகள் விளக்கங்கள் எதுவும் இருந்தா கேளுங்க. சந்தேகங்கள் கேள்விகள் விளக்கங்கள் எதுவும் எது எதை ஒழுங்குபடுத்துற, செயல்களை ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு சொல்றாங்க. செயல்கள் வந்து ஒழுங்குபடுத்துறது வந்து ரெண்டு வகையில் இருக்கு. ஒன்னு வந்து சாஸ்திர விதிப்படி. சாஸ்திர விதிகள் வந்து நம்ம எப்படி செய்யணும் எப்படி செயல்படணும்னு சொல்லியிருக்கு. ஆனா சாஸ்திர விதிகளை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ரெண்டாவது வகை வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒருத்தட்ட சரண் அடைஞ்சிட்டேன், அவர் எனக்கு செய்ய என்ன சொல்றாரோ அதை நான் செஞ்சுட்டு போறேன். ரெண்டு வகையில செயல்களை ஒழுங்குபடுத்தலாம், புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து நானா சாஸ்திரங்களை படிக்கிறது, நல்லது எது கெட்டது எது இது பிரிச்சு எல்லாம் பார்த்து செய்யறது. அந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது நம்மளை அறியாமலே நிறைய சாஸ்திர விதிகளை மீறிடலாம். சாஸ்திர விதிகளோட அவ்வளவு நுணுக்கம் நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனாடி புத்திசாலி என்ன செய்யறாங்க, தன்னை ஒரு முட்டாள் நிலைக்கு எடுத்து ஒரு பக்குவப்பட்ட ஆத்மாட்ட சரண் அடைஞ்சாங்க. என்ன வழிகாட்டுங்க, நான் அவர் சொல்றபடி செஞ்சுட்டே போறோம். நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ அந்த பெரியவங்க எடுத்துக்கிறாங்க. இது சுலபமான வழி. இதோட அல்டிமேட் போகிறப்பதான் சர்வதர்மான் பத்தஜா மாமேமும் சரணாஜா எல்லாத்தையும் போட்டு உழப்பாத எல்லா சாஸ்திர தர்மங்கள்லாம் குழம்பிடுவோன. ஆனாடி நீ வந்து என்ன சரணட, மாமேகம் சரணம் ரஜா, என்ன சரணட, என்ன மட்டும் சரணட, அகம் துகம் சர்வ பாப்பன, எல்லா பாங்கல்னும் விடுவிக்கிறேன், மோஷ அஷ்மி நம்ம ஆசுசா, கவலைப்படாத மோட்சத்தை. இந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. முதல் நம்ம சாஸ்திர இப்படி நடந்து பார்க்கிறோம், கஷ்டம். மகாபாரதத்தில் வந்து இந்த சாஸ்திர நடக்கணும், இது ஞாபகத்துக்கு திரௌபதியை வந்து துயில் உரிய துச்சாதம் இழுத்துட்டு வர்றான். அப்ப வந்து திரௌபதி வந்து ஒவ்வொருத்தையும் சாஸ்திர விதிகளை கோட் பண்ணி கேட்கிறார். பீஷ்மர்ட்ட கேட்கிற பிதாமகர், உங்களுக்கு எல்லா சாஸ்திர விதியும் தெரியும், ஏற்கனவே தோத்தப்புறே என்ன எப்படி பந்தயம் வைக்க முடியும், பந்தயம் வச்சாலும் நம்ம கூட்ட வர முறையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஸ்திர விதிகளை கோட் பண்ணி திரௌபதி வந்து கேள்வி கேட்கிறான். இது மகாபாரதத்தில் ஒரு 20-30 பக்கம் வருது. பீஷ்மர் வந்து சாஸ்திர விதி ரொம்ப கஷ்டமானது, புரிஞ்சுக்கிற ரொம்ப கஷ்டமானது, இதுல எது சரி எது தப்புன்னு சொல்ற கஷ்டம் எனக்கு முடியலைன்றாரு. அடுத்து துரோணரை கேட்கிறாங்க, துரோணர் மௌனமா இருக்காரு, அவனாடியும் பதில் சொல்ல முடியல. அடுத்து விதுரரை கேட்கிறாங்க, விதுரர் வந்து தர்மராஜாவோட அவதாரம், ஏன் அவர் யுதிஷ்டர் தர்மபுத்திரர், அவருக்கு தர்மம் எதுன்னு தெரியும், அவரும் கம்முன்னு இருக்காரு. ஏன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட அடிமை ஆயிட்டேன், என்ன ஜெயிச்சாச்சு, என்னோட எஜமான இவன் நாத்த மீறி செய்ய முடியாதுன்னு. அந்த டாபிக்கை எடுத்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி தர்ம சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு ஒருத்தர் செயல்படுறதுன்னா எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அதனாடி புத்திசாலி வந்து நான் எதுக்கு இவ்வளவும் போட்டு தலையை பிக்கணும், ஒரு நல்ல மனுஷன்ட்ட பொறுப்பை கொடுத்து அவர் சொன்னபடி செஞ்சுட்டு போறேன். இது ரெண்டாவது வகையில் செயல்படுற, நீங்க எப்படி செயல்படணும்னு கேட்டீங்க. மொத வகை இது, இதுல ஃபெயிலியர் ஆனாதான் அது புரியும். அன்னாடிதான் கிருஷ்ணர் சொன்னார், சர்வ தர்மம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்ட்ட வான்னு அவனுக்கு வழிகாட்டுறேன். இதுக்கு பிரபுபாதம் என்ன சொன்னாரு, என் வியாழத்தி முனையை பிடிச்சுக்கோங்க, நான் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன். வேட்டி முனையை பிடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, நீ போட்டு சாஸ்திரத்தெல்லாம் உழைப்பி தலையை பிக்காத. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம, பகவான் பிரசாதத்தை சாப்பிடு, பஜன் பாடி, இது ஒண்ணு முடிஞ்சிச்சு. நீ போட்டு தலையை பிக்காத, நான் சொன்னபடி செஞ்சுட்டு வா. இதுதான் சுலபமான வழி. நம்ம ஆராய்ச்சி நாடி பண்ண முடியாது. அது நாடி பக்குவப்படாத நிலையில ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சி பண்ணு நல்ல கெட்ட பிரிப்போம். ரொம்ப உணர்ந்த நிலையில சரணடைகிறோம். இன்னும் உதாரணம் சொல்றது, நான் அந்த சரணடை எப்படின்னு, ஒரு புதூர் ஊருக்கு அப்புறம் டெல்லி மாதிரி ஒரு ஊருக்கு, நமக்கு லாங்குவேஜ் தெரியாது, கிளைமேட்டு தெரியாது, பாதை தெரியாது, ரோடு தெரியாது, ஒன்றும் புரியாது. நம்மளை கூட்டு போக ஆள் கிடையாது, கைடன்ஸ் பண்ண ஆள் கிடையாது, யாருமே. நமக்கு எது நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. இந்த மாச சூழ்நிலையில நம்ம ஒரு இடம் போய் சேரணும்னா எப்படி போய் சேர்றது, எத்தனை கஷ்டம். ஆனா யாராவது ஒரு நல்ல மனுஷன் நம்மளை ஸ்டேஷன்ல இறங்கணும், பிக்கப் பண்ணி நீங்க கூடையே வாங்க கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நிம்மதி. அதே மாதிரிதான் நல்ல பக்குவப்பட்ட ஆத்மாக்கள் வந்து பகவான் சார்பா நம்மளை பொறுப்படுத்த கூட்டு போறாங்க. அவங்க கண்ணை மூடிட்டு அவங்க சொன்னபடி செயல்படும் போது அவங்க அதுக்கு பொறுப்படுத்துக்கிறாங்க. இது சுலபமான வழி, செயல்படுறது ரெண்டு வழி. வேற சந்தேகங்கள் கேள்விகள் ஏதும் வழக்கங்கள்? கோயிலுக்கு போனா கடவுளை தவிர வேற யாரும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது கோயில வந்து கடவுளை தவிர யாரும் கும்பிடக்கூடாது, வேற யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா கோயில்ல அவர் தான் பெரியவர், அவருக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திர விதி. கோயில பகவானை தவிர வேற யாருக்கும் நமஸ்காரம் பண்ண, வெளியே பண்ணலாம், அனடி சாஸ்திர விதி. ஏன்னா எல்லாரும் வந்து கோயில்ல வந்து அவர் எல்லாருக்கும் முக்கியமானவர், அவர் இருக்கிற இடத்துல மற்ற மனதிலிருந்து மரணம் வந்து சரீரத்துக்கு மட்டும்தான் ஆத்மாவுக்கும் உண்டான்னு கேட்கிறார். கண்டிப்பா ஆத்மாவுக்கு கிடையாது, உடம்புக்கு மட்டும்தான், சரீரத்துக்கு மட்டும்தான். இதுதான் பகவத்கீதையோட ரெண்டாம் அத்தியாயம் ஃபுல்லா சொல்றாரு. அதுக்கு உதாரணம் தான், எப்படி வந்து உடம்பு சட்டை வந்து கிழிஞ்சு போச்சுன்னா மாத்திரமோ அதே மாதிரி இந்த உடம்பும் வந்து மாறுதொழிய ஆத்மா மாறுறதுல போல. இப்ப இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் கூட, நீயோ நானோ மன்னர்களோ இல்லாமல் இந்த காலமும் இல்லை, நீ இல்லாமல் இருக்க போற காலமும் இல்லைன்னு சொல்ற. ஆத்மாக்கு மரணம் கிடையாது, கண்டிப்பா மாறிக்கிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். அது வந்து எப்படின்னா, இந்த சரீரத்திலிருந்து போன ஆத்மா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூட்சும சரீரத்தோட போது மனம் புத்தி அகங்காரம், அது நாடி இந்த ஆத்மாவும் இந்த சூட்சும சரீரமும் அதுக்குரிய பாவபுண்ணியங்களுக்குரிய தண்டனை அனுபவிக்குது. சூட்சும சரீரம் அந்த தண்டனைகளை அனுபவிச்சு அதுக்குரிய சந்தோஷத்தை அனுபவிச்ச பிறகு பல பிறவிகளில் வந்த பாவமுனியங்களோட தொகுப்பு நாடி அந்த ஆத்மா வந்து எந்த பிறவி சரியான ஃபிட்டிங்னு முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆத்மா வந்து பூமியில வந்து ஒழுகுது. ஏதோ ஒரு, இது பாகவதம் சொல்றது, ஏதோ ஒரு விதையோட சேர்ந்து எந்த ஆத்மாவில் உருவானுமோ அந்த ஆணோட ஆண் மயனோ சரி பண்ணியோ பறவையோ ஆடோ மாடோ மனுஷனோ அதில் போய் சேருது. அது மூலமா ஒரு பெண்ணுக்கு போய் சேர்ந்து அந்த மனசு ரூபம் உருவம் எல்லாத்தோடையும் அந்த மாதிரி பறவை இருக்குது. அடுத்த பறவை இதான் ஒரு உடம்பு வந்து எப்படி வந்து ஆத்மா ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுதுன்றது இதுதான் சீக்வன்ஸ். வேற சந்தேகங்கள் கேள்வியில் எதுவும்?